இனி சுத்தாவத்து என்பது என்ன? மலங்கள் எல்லாம் ஓவின போது உற்பவம் துடைத்தே சுத்தம் உடையன். பின்பு பஞ்சமலங்களும் நீங்கி பிறவி ஒளிந்து சிவத்தோடு கூடி அவ்விச்சாஞான கிரியைகள் எங்குமாய் வியாபித்து விளங்கும் அவதரத்திலே சுத்தமுடையனாம் எனப்படும் என்க. ஆக இப்படி சகலாவத்திலே வாழ்ந்து வருகின்ற ஆன்மா வினைப்போகங்களை நுகர்ந்து அதனால் பக்குவமுற்று பல்வேறு சமயநெறிகளில் படிமுறையில் ஒழுகி முடிவிலே சிறந்த பக்குவம் கைவரப்பெற்ற நிலையிலே சித்தாந்த சைவத்தை மேற்கொண்டு அவற்றுள் சரிய கிரிய யோகங்களை படிமுறையிலே இயற்றி அதன் பயனாக ஞான குருவினுடைய குருவருளுக்கு பாத்திரமாகும் பொழுது மும்மலங்களும் நீங்கப்பெறுவன். அந்த மும்மலங்களை ஐந்தாக விரித்துச் சொல்வார்கள். ஐந்து மலங்களும் நீங்கப்பெறுவன். ஏற்கனவே நம்ம பார்த்ததுதான், மும்மலங்களை ஐந்தாக சொல்வது. இம்மலம் மூன்றினோடும் இருமலம் இசைப்பன் இன்னும் அப்படின்னு ஆசிரியர் சொல்லி சொன்னார் இல்லையா. மாயையின் காரியத்தை மாயேய மலமதென்றும் ஏய மும்மலங்கள் தத்தம் தொழிலினை இயற்ற ஏவும் தூயவன் தனதோர் சக்தி திரோதான கரியதென்றும் ஆய்வர். இம்மலங்கள் ஐந்தும் அணிவினை அணைந்து நிற்கும் என்று அருமையாக எடுத்துரைத்தார்களே, அந்த ஐந்து மலங்களைத்தான் சொல்கின்றார்கள். குருவருளை பெறும்பொழுது இந்த ஐந்து மலங்களிலிருந்தும் ஆன்மா நீங்கப்பெற்று சிவத்தோடு கூடி முன்னர் சகலாவத்தையிலே ஏகதேசமாக விளங்கிய அறிவிச்ச செயல்கள் இப்பொழுது முழுமையாக விளங்கும் வண்ணம் அந்த சிவத்தோடு சிவமாக ஒன்றி திளைத்திருக்கும். அந்த சந்தர்ப்பத்தில் தான் இந்த ஆன்மா சுத்தாவத்தை அடைந்து விட்டான் என்று சொல்லப்படும். ஆகையினாலே இவ்வாறு மூன்று அவத்தைகளை பற்றி தொகுத்து சொல்கின்றார்கள். கேவலம் தன் உண்மை என்றும், காவலன் மெய்ப்பொறிகள் எல்லாம் கொடுத்த போது சகலனாம் என்றும், மலங்கள் எல்லாம் ஓவின போது சுத்தமுடையன் என்றும் மூன்று அவத்தைகளை பற்றி ஆசிரியர் சுருக்கமாக தொகுத்து கூறியுள்ள திறம் உணர்ந்து போற்றத்தக்கது. இவ்வாறு தொகுத்து கூறியுள்ள ஆசிரியர் இவற்றை அதி அற்புதமான முறையிலே வகுத்து கூறியும் அருள உள்ளார்கள். ஆசிரியர் அவ்வளவு சிறப்பாக கூறிய போதும் அதன் பொருளை அத்துணை எளிதாக நம்மால் உணர முடியாது. நம்முடைய உரையாசிரியர் மாதவ சிவஞானவர்கள் அவருடைய ஒப்புயர்வற்ற விளக்கத்தின் துணை கொண்டுதான் எவ்வளவு அருமையாக நம்முடைய ஆசிரியர் அருணந்தி சிவாச்சாரிய சுவாமிகள் இந்த மூன்று அவத்தைகளையும் விரித்து கூறியுள்ளார்கள் என்று நம்மால் உணர முடிகின்றது. ஆக ஆசிரியருடைய திருவுள்ளத்தை உள்ளவாறே உணர்ந்த உரையாசிரியர் நம்முடைய சிவஞான சுவாமிகள், அருளந்தி சிவாச்சாரிய சுவாமியுடைய அந்த திருவுள்ளத்தை அப்படியே உணர்ந்தவர்கள் என்பதற்கு மிகச்சிறப்பான ஒரு எடுத்துக்காட்டாக மூன்று அவத்தைகளையும் விரித்துக் கூறக்கூடிய இந்த மூன்று பாடல்களுக்கும் சிவஞான சுவாமி அருள் செய்துள்ள உரை மணி மகுடமாக திகழக்கூடிய ஒரு உரைப்பகுதியாகும். இவ்வளவு சிந்தித்து நுண்பொருளை எடுத்துக் கூறக்கூடிய திறம் வந்து வேறு எந்த உரையிலும் நான் காண்பது இயலாத காரியமாகும். அத்துணை சிறப்பாக சொல்கின்றார்கள். இதனாலே மேற்கூறி போந்த அவத்தைகளுக்கு காரணம் இவை என்பதும் அவற்றது இயல்பும் கூறப்பட்டன. இந்த பாடல என்ன சொன்னாங்க, அஞ்சு அவத்தைகளுக்கும் காரணமாக இருக்கக்கூடிய கேவல சகல சுத்தம் மூன்று அவத்தைகளை குறிப்பிட்டு அவற்றின் இயல்புகளை தொகுத்து சொன்னார்கள். இனி வரக்கூடிய பாடல் கேவலாவத்தையினை விரித்து சொல்கின்றது, அவற்றை பார்ப்போம். அடுத்த பாடல் சகலாவத்தை விரித்து சொல்லும், அதற்கு அடுத்த பாடல் சுத்தாவத்தை விரித்து சொல்லும். என்ன அப்படின்னா, ஒரு பத்து காரியங்களை வைத்து ஆசிரியர் கேவல சகல சுத்தம் என்ற மூன்று அவத்தைகளையும் அற்புதமாக விரித்து சொல்கின்றார்கள். அந்த பத்து காரியங்கள் இவை இவைதான் என்று நம்முடைய உரையாசிரியர் சிவஞான சுவாமிகள் தான் நமக்கு நாம் உணரும்படி எடுத்து காட்டுகின்றார்கள். அல்லது நாம் உணர்வது இயலாததொன்று. என்ன பத்து காரியங்கள்? இப்ப நாம இருக்கின்ற அவத்தை சகலாவத்தை, இப்ப நாம பத்து காரியங்களை பொருந்தி உள்ளோம். இந்த பத்து காரியங்களை புரிந்து கொண்டால்தான் நாம முதல்ல இந்த பத்து காரியங்களை எந்தெந்த பத்து காரியங்களிலே நாம் ஈடுபட்டு வருகின்றோம் என்பதை தெரிந்து கொண்டால்தான் இங்க இந்த சொல்ற இந்த மூன்று பாடல்களும் மூன்று அவத்தைகளை விரித்து கூறக்கூடிய இந்த மூன்று பாடல்களும் நமக்கு எளிதாக உணர முடியும். என்ன பத்து காரியங்கள் இப்போ நாம முதல்ல என்ன எளிதான செய்திகள் தான், ஏன்னா சுவாமிகள் நமக்கு தெரிவித்து உணர்த்தி விட்டார்கள். ஆகவே நமக்கு எளிதாக போய்விட்டது. என்ன பத்து காரியங்களை நாம் பொருந்தி உள்ளோம் என்று சொன்னால், உருவம் கொண்ட இந்த தூள உடலை பொருந்தி உள்ளோம். இது முதல் காரியம், தூள உடலோடு சேர்ந்திருப்பது முதல் காரியம். அப்புறம் அந்த தூள உடல் தோற்றக்கேடுகளை உடையது இல்லையா, அதனால நாம ஆன்மா வந்து நித்த பொருள்னாலும் தோற்றக்கேடுகளை உடைய தூள உடல்ல ஒரு தூள உடல் விட்டு இன்னொரு தூள உடலுக்கு இப்படியே நாம வந்து இந்த மாறிக்கிட்டே இருக்கிறோம். ஒரு பிறவியில ஒரு தூள உடல், இன்னொரு பிறவியில வினைக்கீடாக வேறொரு மாதிரியான தூள உடல், இதெல்லாம் அச்சு மாறி பிறக்கும் சொல்லி முன்னாலே படிச்சிருக்கோம் இரண்டாம் சூத்திரத்துல. ஆமா, ஆக இப்படி மாறி மாறி பல்வேறு தூள உடல்களுக்குள்ளே நாம் உழந்து வருகின்றோம். எனவே ஆன்மாவும் பிறப்பிறப்புக்கு உட்படுகிறது என்று சொல்லப்படும். ஆன்மா நித்த பொருள்னாலும் அதனுடைய அறிவு விளக்கம் ஒரே நிலையில் இருப்பதில்லை. ஆமா, ஒரு பிறவியில ஒரு பிறவியிலேயே ஒரே நிலையில் இருப்பதில்லைன்னு இப்பதான் பார்த்தோம். அஞ்சு அவத்தைகளை அடைகிறது. அதுலயும் ஒரு அவத்தையில கூட நிலையா இருப்பதில்லை, ஒரு அவத்தையில இருந்து கொண்டே பல அவத்தையில அடைகிறதுன்னு பார்த்தோம். அப்படி ஒரு பிறவியிலேயே உழன்று வரும்போது அந்த பிறவியிலேயே நிலையாக இருப்பதில்லை, வேறொரு பிறவிக்கு போகின்றது. ஏன்னா அந்த தூள உடல் தோற்றக்கேடுகளை உடையது. தூள உடல் தோன்றும், அழியும். அழியும்னா ஒடுங்கும் என்ற கருத்திலே தான் சொல்வார்கள் சித்தாந்தத்தில். தூள உடல் தோற்றக்கேடுகளை உடையது, ஆகவே ஆன்மாவும் அந்த தூள உடலை சார்ந்திருப்பதனால் பிறப்பு இறப்புக்கு உட்படுகின்றது. ஆகவே உருவமுடைய தூள உடலை கொண்டிருத்தல் ஒரு காரியம், அதனால தோற்றக்கேடுகளுக்கு உட்படுதல் இரண்டாவது காரியம், மூன்றாவது என்ன கலாதி தத்துவங்களோடு சேர்ந்திருத்தல், நாலாவது புத்தி குணங்கள் அராக முதலிய புத்தி குணங்கள் குண அராக முதலிய குணங்களை உடைய அந்த புத்தி முதலிய ஆன்ம தத்துவங்களோடு சேர்ந்திருத்தல். இதுல கலாதிகளை போக காண்டம்னு சொல்வார்கள், ஆன்ம தத்துவங்களை போக்கிய காண்டம்னு சொல்வார்கள். இதுவும் நாம முந்தைய சூத்திரங்களில் பார்த்த செய்திதான். மறுவு போக சைத்திரத்தோடு அந்தமில் அணுக்களுக்கு போக்கிய காண்டமாமே அப்படின்னு பார்த்தோம். சுத்த தத்துவம், வித்யா தத்துவம், ஆன்ம தத்துவம் என்று சொல்வது ஒரு முறை. இதே வேறு பேர்களை சொன்னா சுத்த தத்துவத்தை பிரேர காண்டம், வித்யா தத்துவங்களை போக காண்டம் அல்லது போசைத்திரு காண்டம், ஆன்ம தத்துவங்களை போக்கிய காண்டம்னு சொல்வார்கள். படிச்சிருக்கிறோம். ஆகவே ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு பெயரை பயன்படுத்துவார்கள். முன்பு படித்ததுதான் இந்த பெயரும் அப்படின்னு ஞாபகப்படுத்திக்கிறோம். ஆகவே அராகாதி குணம்னா என்னன்னா புத்தி குணங்கள். புத்தி குணங்கள் எவை அப்படின்னா தர்மம், ஞானம், வைராக்கியம், ஐஸ்வர்யம். இந்த நாளை ஞாபகம் வச்சுக்கணும். இதுக்கு எதிர்மறையான நாலு குணங்கள். தர்மத்துக்கு எதிர்மறையா உள்ளது அதர்மம், ஞானத்துக்கு எதிர்மறை அஜ்ஞானம், வைராக்கியத்துக்கு எதிராக உள்ளது அவைராக்கியம், ஐஸ்வர்யத்துக்கு எதிராக உள்ளது அனைஸ்வர்யம். ஆக தர்மம், ஞானம், வைராக்கியம், ஐஸ்வர்யம், இதுக்கு எதிரிடையாக அதர்மம், அஞ்ஞானம், அவைராக்கியம், அனைஸ்வர்யம். இந்த நாலு நாளும் எட்டு தான் புத்தி குணங்கள். ஆக புத்தி குணங்களை குறிப்பிட்டார். ஏன்னா ஆன்ம தத்துவங்கள்ல ரொம்ப சிறப்பானது புத்தி தத்துவம். ஆகவே புத்தியை குறிப்பிட்டதன் மூலம் ஏனைய ஆன்ம தத்துவங்களையும் நாம் என்ன செய்யணும், உடன் சேர்த்து எண்ணிக்கொள்ள வேண்டும். சரி, ஆக கலாதி தத்துவங்களாகிய வித்யா தத்துவங்களோடு சேர்ந்திருத்தல், என்ன புத்தி முதலிய ஆன்ம தத்துவங்களோடு சேர்ந்திருத்தல், இத்தனை நாலு காரியங்கள் பார்த்துட்டோம். நாம புரிஞ்சிருக்கின்ற காரியங்கள் பத்து, அதுல நாலு காரியங்கள் பார்த்துட்டோம். தூள உடலை சேர்ந்திருத்தல், அதனால தோற்றக்கேடுகளுக்கு உட்படுதல், அப்புறம் போக்க காண்டமாகிய கலாதிகளை சேர்ந்திருத்தல், போக்கிய காண்டமாகிய புத்தியாதி ஆன்ம தத்துவங்களை சேர்ந்திருத்தல், அப்புறம் அறிவு விளக்கம் பெற்றிருத்தல், இச்சை விளக்கம் பெற்றிருத்தல், செயல் விளக்கம் பெற்றிருத்தல், ஏழு ஆட்சி, அப்புறம் ஐம்புலன்களிலே விருப்பம் செய்தல் எட்டு, ஐம்புலன்களையும் அனுபவித்தல் ஒன்பது, அப்புறம் பல்வேறு பிறவிகளிலும் உழன்று வருதல் பத்து. உழன்று வருதல் வந்து ஏகதேசப்பட்டு விளங்குதல். அதான் பல்வேறு பிறவிகளிலும் உழன்று வருதல்னா ஏகதேசப்பட்டு விளங்குதல். ஆன்மானா வியாபக பொருள். என்ன ஆன்மா வந்து நித்த பொருள், அதனால அது வியாபக பொருள். ஆனா அது என்ன உருவம் எடுத்திருக்கோ, என்ன பிறவி இல்லையா, எத்தகைய உருவம் கொண்ட எத்தகைய பிறவி எடுத்திருக்கோ, அதுக்கு ஏத்த அளவுக்கு மட்டும்தான் அதுக்கு அறிவு விளக்கம் வரும். ஆமா, ஓரறிவுனா ஓரறிவு விளக்கம் தான், ஐந்தறிவுனா ஐந்தறிவுக்கு தான் விளக்கம். மனித பிறவி எடுத்தா ஆறறிவு என்ற நிலையை அறிவு விளக்கம் இருக்கும். இப்படி ஒரு வரம்புக்கு உட்பட்ட அறிவு தான் நம்ம எடுத்த பிறவிக்கு ஏற்பதான் அதுக்கு அறிவு விளக்கம். அப்படி ஒரு வரம்புக்கு உட்பட்ட அறிவு, அதுதான் ஏகதேச அறிவு. ஒரு வரம்புக்கு உட்பட்டு இருத்தல், அதான் ஏகதேசப்பட்டிருத்தல். ஆகையினாலே இப்படி பல்வேறு பிறவிகளில் உடன்று வந்து எடுத்த பிறவிக்கு ஏற்ற அளவிலே அறிவு வரம்புபட்டு கிடத்தல், அதுதான் ஏகதேசப்பட்டு கிடத்தல். ஆக இதுதான் பத்தாவது காரியம். ஆக பத்து காரியங்கள் என்னவென்று மீளவும் நாம் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். உருவம் கொண்ட தூள உடம்பினை பெற்றிருத்தல், தோற்றக்கேடுகளை சார்ந்திருத்தல், கலாதிகளோடு கூடியிருத்தல், ஆன்ம தத்துவங்களோடு கூடியிருத்தல், நாலாச்சா அறிவு விளக்கம், இச்சை விளக்கம், செயல் விளக்கம் பெற்றிருத்தல் ஏழு, சத்தமாதி ஐம்புலன்களில் விருப்பம் கொள்ளுதல் எட்டு, அந்த ஐம்புலன்களை அனுபவித்தல் ஒன்பது, ஏகதேசப்பட்டு பிறவிதோறும் உழன்று வருதல் பத்து. இந்த பத்து காரியங்களையும் நாம் புரிஞ்சிருக்கின்றோம் இப்ப சகலாவத்தியில. ஏன்னா கேவலாவத்தை தான் முதல்ல சொல்லியிருக்கார் ஆசிரியர், ஆனா நாம இப்போ இருந்து வருவது சகலாவத்தை. ஆகவே இப்பொழுது நாம் இந்த பத்து காரியங்களையும் புரிந்திருக்கின்றோம் என்று நாம் பார்த்துக்கொண்டால் நம்முடைய அனுபவத்துக்கு இது பொருத்தமா இருக்கும், முதல்ல புரிந்து கொள்வதற்கு எளிதா இருக்கும். இப்ப கேவலாவத்தேனா என்னன்னு வருவோம், ரொம்ப எளிதா போயிடும். என்ன இந்த பத்து காரியங்களோடும் சேராமல் இருத்தல் தான் கேவலாவத்தை. இந்த பத்து காரியங்கள்ல எதுவுமே முதல்ல இல்ல, கேவல நிலையில ஆன்மா கிடக்கும் பொழுது. ஆமா, அதுதான் சொல்கின்றார். இந்த பாடலை பார்ப்போம். இப்ப இருக்கிற பத்து காரியங்களும் முதல்ல இல்லாம இருந்தது, அந்த நிலைதான் கேவல நிலை. இவ்வளவு அருமையாக உணர்த்துகின்றார். அந்த பாடலை பார்க்கலாம். அறிவிலன் அமூர்த்தன் நித்தன் அராகாதி குணங்களோடும் செறிவிலன் கலாதியோடும் சேர்விலன் செயல்கள் இல்லான் குறியிலன் கருத்தா அல்லன் போகத்திற் கொள்கை இல்லான் பிரிவிலன் மலத்தினோடும் வியாபி கேவலத்தில் ஆன்மா. அறிவிலன் அப்படின்னு பாடல தொடங்கியிருந்தாலும் அறிவிலன் என்பதை பின்னால ஒரு இடத்துல சேர்த்து சொல்லணும், அப்பதான் பொருத்தமா இருக்கும். முதல்ல அமூர்த்தன் என்பதை எடுத்துக்கொள்வோம். மூர்த்தம் என்றால் உருவம், மூர்த்தன் என்றால் உருவமுடையவன். உருவமுடையவன்னா உருவத்தோடு கூடிய தூள உடம்பினை உடையவன் அப்படின்னு பொருள் மூர்த்தன். அமூர்த்தன்னா தூள உடல், தூள உடலோடு சேராதவன், உருவமற்றவன், அதாவது தூள உடலோடு சேராதவன் அர்த்தம் அமூர்த்தன். அப்புறம் நித்தன், நித்தன்னா அப்ப தோற்றக்கேடுகள் இல்லாதவன். ஏன்னா பிறப்புக்குள்ள நுழைஞ்சாதானே அப்புறம் இறப்புன்னு ஒன்ன அடைய முடியும். கேவலாவத்தையிலே ஆன்மா வந்து பிறவியே எடுக்காத நிலை அந்த கேவலாவத்தை. ஆகவே அப்போ பிறப்பு இறப்பு ரெண்டுமே இருக்காது, ஆன்மா நித்த பொருளா இருக்கும். அதான் நித்தன். அராகாதி குணங்களோடும் செறிவிலன். அராகாதி குணங்கள்னா அந்த புத்தி குணங்கள், ஏற்கனவே அப்ப பார்த்தமே தர்ம ஞானம் வைராக்கியம் ஐஸ்வர்யம் அப்புறம் இவற்றுக்கு எதிரிடையான நான்கு குணங்கள். இந்த புத்தி குணங்கள் எட்டையும் தான் அராகாதி குணங்கள் இங்கு ஆசிரியர் குறிப்பிட்டதாக நம்முடைய சுவாமிகள் உரையிலே குறிப்பிடுகின்றார்கள். ஆக கீழே விசேடவர்கள் சொல்வார்கள், அராகாதி குணம் என்றது புத்தி குணம் எட்டினையும் என்பார்கள். சரி, இந்த அராகாதி குணங்கள் புத்தி குணங்களை சொன்னா புத்தி மட்டும்தான் சொல்லியிருக்குன்னு அர்த்தம் இல்ல. புத்தி முதலிய ஆன்ம தத்துவங்கள் மற்ற ஆன்ம தத்துவங்களையும் கூட்டிக் கொள்ள வேண்டும். ஆன்ம தத்துவங்களோடு சேராதவன், அப்புறம் வந்து செயல்கள் இல்லாம், அதுக்கப்புறம் என்னது கலாதியோடும் சேர்விடன், கலாதி தத்துவங்களோடும் சேராதவன். ஆக அமூர்த்தன் உடலோடு சேராதவன், நித்தன் தோற்றக்கேடுகளை அடையாதவன், அராகாதி குணங்களோடும் சேர்விலன் புத்தி முதலிய ஆன்மத்துவங்களோடு சேராதவன், கலாதியோடும் சேர்விலன் கலாதி தத்துவங்களோடு சேராதவன், அப்புறம் செயல்கள் இல்லான்னு வருது பாருங்க. இந்த இடத்துல முதல்ல சொல்லியிருக்கிற அறிவிலன் என்பதை பொருத்த வேண்டும். அறிவிலன் என்றார் அறிவு விளக்கம் இல்லாதவன், அப்புறம் செயல்கள் இல்லான் செயல் விளக்கம் இல்லாதவன், அப்புறம் குறியிலன் வருது. குறி என்பது இச்சை, ஏன்னா செயலை சார வைத்ததனால் செயல்கள் இல்லான்னு சொல்லிட்டு அப்புறம் குறியிலன்னு சொல்லியிருக்கிறதுனால பாடல பாத்தீங்கன்னா ரெண்டாம் அடியின் இறுதியில செயல்கள் இல்லான்னு வருது, மூன்றாம் அடியின் தொடக்கம் குறியிலன்னு வருது. அப்ப செயல்கள் இல்லான் என்பதை தொடர்ந்து குறியிலன் வருவதனால குறி என்பது இங்க இச்சையை குறித்ததாக சுவாமிகள் உரையிலே தெரிவித்திருக்கின்றார்கள். ஆகவே அந்த முதல்ல சொன்ன அறிவை இங்க தந்து உரைக்க வேண்டும் என்று நமக்கு அறிவுறுத்துகின்றார்கள். அந்த உரையை வாசிக்கும் போது நாம் இவற்றை பார்க்க இருக்கின்றோம். முதல்ல அதை எளிதாக்குறதுக்காக வேண்டி அடியன் இங்கு அந்த விளக்கங்களை குறிப்பிடுகின்றேன். ஆக அறிவிலன் என்பதை செயல்கள் இல்லான் என்பதோடு சேர்த்து வைத்து சொல்ல வேண்டும். அறிவிலன் செயல்கள் இல்லான் குறியிலன், குறி என்பது இச்சை, இச்சை இல்லாதவன். நான் அறிவு இச்சை செயல் சேர்த்தே சொல்றது. அப்புறம் கர்த்தா அல்லன், கர்த்தான்னா தனக்குன்னு எந்த சுதந்திரமும் இல்லாதவன். அது எப்பவுமே ஆன்மாவுக்கு சுதந்திரம் கிடையாது, சிவத்துக்கு அது அடிமைதான். ஆனா என்ன அப்படின்னா ஆன்மாவை கொஞ்சம் ஒரு சுதந்திரமான பொருள் மாதிரி சிவபெருமான் நடத்துகின்றார் அல்லவா. ஆன்மா தானே அறிவது போலவும் தானே விரும்புவது போலவும் கருதி கொண்டுதானே இந்த சகலாவத்தையில இருக்கின்றது. அந்த நிலை அங்க கேவலாவத்தில இல்லை. அது எந்த பொருளையும் அறியவும் முடியாது விரும்பவும் முடியாது. ஆகவே ஒரு வினையை செய்கின்ற கர்த்தா என்ற ஒரு நிலையே அதுக்கு கிடையாது. எந்த நிலையில கேவல நிலையில ஒரு வினையை புரியக்கூடிய கர்த்தா ஒன்றிலே விருப்பம் செலுத்துதல் என்பது அங்க ஆன்மா வர முடியாது. அதான் கர்த்தா அல்லன்னா சத்தமாதி ஐம்புலங்களிலே விருப்பம் கொள்ளாதவன், போகத்திற் கொள்கை இல்லான். அடுத்தால சொன்னார் அந்த சத்தமாதி ஐம்புலன்களை நுகர்வதிலும் அவன் வந்து அந்த நுகர்கின்ற செயலிலும் செல்லாதவன். அப்புறம் பிரிவிலன் மலத்தினோடும் அது இருக்கட்டும், வியாபி வியாபகமாக உள்ளவன், அதாவது உடலை சார்ந்தால்தான் எடுத்துள்ள உடல் அளவுக்கு அறிவு விளக்கம் பெற்று வரம்புக்குட்பட்ட ஒரு அறிவோடு அந்த ஆன்மா இருக்கும், ஏகதேச அறிவோடு. இங்க வந்து உடலையே சாரல, ஏகதேச பொருளை சார்ந்தால்தான் அவன் ஏகதேசப்பட்டு கிடப்பான், சாரல. ஆகவே வியாபியாதான் இருக்கான். ஆனா அறிவு முழுக்க மலத்தால் மறைப்புண்ட வியாபக நிலை. ஆகவே இது இருந்தும் இல்லாதது போன்ற நிலைதான். அதனால இந்த வியாபக நிலையில சிறப்பு இல்ல, இருந்தாலும் வியாபக நிலை என்பதை குறிப்பிடுகின்றார்கள். குளம் வந்து நல்ல வியாபகத்தோட இருக்கு, ஆனா அந்த குளத்து நீரை முழுக்க பாசி மறைச்சுட்டுதுன்னா அங்க அந்த நீர் வந்து புலப்படாமல் ஒடுங்கித்தானே கிடக்கிறது. அத மாதிரி ஆன்ம வியாபகம் முழுக்க ஆணவமலம் மறைப்புண்டு கிடக்கின்ற நிலை இந்த கேவல நிலை. ஆன்ம வியாபகம் முழுக்க ஆணவமலம் மறைத்திருக்கின்ற நிலை இந்த கேவல நிலை. எனவே அது வியாபக நிலையாக உள்ளது. அப்படிப்பட்ட வியாபக நிலை மலத்தினோடும் பிரிவீரன் என்ற ஒரு கருத்தை சொன்னார்கள். ஏன்னா இது பத்து காரியத்தில் வராது மலத்தினோடும் பிரிவீரன் என்பது. இந்த வியாபின்னு சொன்னதுனால ஏகதேசமாப்பட்டு கிடக்கின்ற எந்த காரியம் இருக்க அந்த காரியம் கேவலத்தில் இல்லை. ஒரு உடம்பை சார்ந்து அந்த உடல் அளவுக்கு அது அந்த உடலின் தகுதியை பொறுத்து அது என்ன பிறவி என்ன பிறவியை சார்ந்த உடம்பு அந்த தகுதிக்கு ஏற்ப அறிவு விளக்கம் பெற்று ஒரு வரம்புக்குட்பட்ட அறிவோடு ஏகதேசப்பட்டு கிடக்கின்ற நிலை அங்க கேவலத்தில் இல்ல. வியாபியா தான் அந்த ஆன்மா இருக்கு. ஆகவே ஏகதேசமாதல் இல்லாத அந்த அந்த அதை உணர்த்துவதற்கு தான் வியாபின்னு. ஆக பிரிவீரன் மலத்தினோடும் ஏன் சொன்னாங்கன்னா அது பத்து காரியங்கள்ல வரல. ஏன் சொன்னாங்கன்னா முதல் பாடல தொகுத்து சொல்லும் போது என்ன சொன்னாங்க, கேவலம் தன் உண்மைன்னு சொன்னாங்க. தான் மாத்திரமாக ஆன்மா இருத்தல் கேவலம். நாங்க தான் மாத்திரம்னா அப்ப ஆணவமலம் இல்லையோன்னு நினைச்சிடக்கூடாது. ஆகவே அதை விளக்கி சொல்லும் போது மலத்தினோடும் பிரிவிலன் என்பதை இங்க சேர்த்து சொன்னார். ஆன்மா மாத்திரம் இருக்குன்னா ஆணவமலத்தோடு சேர்ந்துதான் ஆன்மா மாத்திரம் இருக்கு என்று உணர வைப்பதற்காக சொன்னார்கள். மலத்தினோடும் பிரிவிலன்னு சொன்னார்கள். ஆன்மான்னு இருக்கிறத முதல்ல போட்டுக்கணும் பாருங்க. இப்ப பதவியை பார்க்கலாம். ஆன்மா மேற்கூறி போந்த மூன்றவத்தை உறுதற்குரிய ஆன்மா. போன பாடத்தை சொன்னார்களே, கேவல சகல சுத்தம் என்று மூன்று அவத்தை ஆன்மா மேவுவன் சொன்னார்கள் இல்லையா. அந்த ஆன்மா கேவலவத்தை எப்படி புரிஞ்சு கிடப்பான் அப்படின்னா, அமூர்த்தன் வரக்கடவனமாகிய காரியங்களுள் எப்படி போட்டுக்கிட்டாங்க வார்த்தைகளை, வரக்கடவனமாகிய காரியங்கள்ல சகலாவத்தையில பத்து காரியங்கள் ஆன்மாவோடு இருக்கும்னு சொல்லியிருந்தன. அந்த பத்து காரியங்களை, அந்த பத்து காரியங்களுள் ஒரு காரியம் கூட கேவலாவத்தையில இருக்காது அப்படின்னு சொல்ல வரார். வரக்கடவனமாகிய காரியங்களுள் அமூர்த்தன் என்பதை முதல்ல வச்சுக்கணும். அமூர்த்தன் உடம்பு முன் இல்லாதவனும். மூர்த்தம்னா உடம்பு, உருவம் அது உருவமுடைய தூள உடம்பு குறிக்குது. அமூர்த்தம்னா உடம்பு இல்லாதவன். அது பாருங்க முன் இல்லாதவன். ஏன்னா அந்த கேவல நிலையிலிருந்து ஆன்மா சகல நிலைக்கு வந்த பிறகு ஆன்மாவுக்கு உடம்பு இருக்கும். கேவல நிலையிலிருந்து சகல நிலைக்கு ஆன்மா வந்த பிறகு இந்த ஆன்மாவுக்கு உடம்பு இருக்கும். கலாதி தத்துவ சேர்க்கை இருக்கும், ஆன்ம தத்துவ சேர்க்கை இருக்கும், மற்ற அறிவு இச்சை செயல் விளக்கம் அதுக்கு ஏத்தபடி இருக்கும். ஐம்புலன்கள்ல விருப்பம் இருக்கும், ஐம்புலன் நுகர்ச்சி இருக்கும், ஏகதேசப்பட்டு உடலுதல் இருக்கும். எல்லா பத்து காரியங்களும் இருக்க போது சகலாவத்தில் இருக்கக்கூடிய இந்த பத்து காரியங்களும் கேவலாவத்தில முதல்ல இல்லை. ஆகவே இங்க இல்லாததுதான் நிரந்தரமா இல்லைன்னு அர்த்தம் இல்ல. முதலில் இல்லை, அதான் முன் இன்மைன்னு சொல்லுவாங்க. ஆமா, அதுதான் முன் இல்லாதவனும் எவ்வளவு அருமையாக பதவுரையிலே கையாண்டுள்ளார்கள். இந்த முன்னின்மையை பிராக்கு அபாவம் என்று வடமொழியிலே குறிப்பிடுவார்கள். இன்மையை அபாவம் என்று குறிப்பிடுவார்கள், முன்னின்மையை பிராக் அபாவம் என்பார்கள். குடம் வந்து அது வணைவதற்கு முன்னால் அந்த குடம் இல்லை. இல்லைன்னா அந்த குடம் என்ற வடிவத்தில் அது இல்லை. சர்க்காரியவாதப்படி அந்த மண்ணில அந்த குடம் சூக்மமா இருக்கத்தான் செய்யுது, அதுல ஒன்றும் மாறுபாடு இல்லை. அந்த குடம் என்ற தூள நிலையிலே அது இல்லை இல்லையா. வணைந்த குயவன் துணை காரணங்கள் எல்லாம் கூட்டி அந்த குயவன் வந்து வணைந்த பிறகுதான் அந்த குடங்கிற உருவம் புலப்படுது. வணைவதற்கு முன்னால அந்த குடம் என்ற உருவம் இல்லை, அதான் முன்னின்மை. முன்னின்மைங்கிறது அதுதான். அது மாதிரி இங்க ஏன்னா அந்த பாடல படிக்கும் வந்து ஆன்மாவை பத்தி சொல்லும் போது ஆன்மா வந்து அறிவினன் அமூர்த்தன் நித்தன் அப்படின்னு படிச்சா ஓ ஆன்மாவுக்கு அறிவே இல்லை போல, அதுக்கு அது வடிவத்தை உடம்பே சாராது போல, நித்தன் அது பிறப்பிறப்புக்கே உட்படாது போல அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. சகலாவத்தைக்கு வருவதற்கு முன்னால் இவற்றை எல்லாம் சாரவில்லை என்பதுதான் கருத்து. ஆகையினாலே இதெல்லாம் முன்னின்மை என்று எவ்வளவு நுணுக்கமாக அந்த தர்க்க சாஸ்திர அடிப்படையிலே நம்முடைய சுவாமிகள் உரை சொல்கின்றார்கள். அதை கடைபிடித்து பல பதவுரை எழுதியுள்ளார்கள் நம்முடைய 16வது பட்டத்து குருமூர்த்திகள். ஆகவே கலாதியோடும் சேர்விலன், கலாதி அறிவோடும் முன் சேர்தல் இல்லாதவனும், அராகாதி குணங்களோடும் செறிவிலன், புத்திய குணம் எட்டினையும் ஏனை போக்கிய காண்ட கருவிகளையும் முன் பொருந்தாதவனும், குறியிலன் இச்சை முன் இல்லாதவனும். இந்த இடத்துல அறிவிலன் சேர்த்துக்கணும். அறிவிலன் அறிவு முன் இல்லாதவனும், செயல்கள் இல்லான் ஒரு தொழிலும் முன் இல்லாதவனும், கருத்தா அல்லன் தனக்கென ஒரு சுதந்திரம் முன் இல்லாதவனும். சுதந்திரம் தான் ஐம்புலன்களை விரும்புகின்ற சுதந்திரம். ஐம்புலன்களை விரும்புதல் தான் இங்க கர்த்தாவா இருக்கின்ற சுதந்திரம். சரி, போகத்தில் கொள்கை இல்லான், போகத்தில் முன் கொள்கை இல்லாதவனும், நித்தன் தோற்றக்கேடுகள் முன் இல்லாதவனும், வியாபி ஏகதேசியாதல் முன் இல்லாதவனுமாய். வியாபி ஏகதேசப்பட்டு ஒவ்வொரு உடம்பை சார்ந்து வரம்புக்குட்பட்டு கிடத்தல் அது முன்னால இல்ல, கேவல நிலையில இல்ல. உடம்பையே சாராதனால வியாபியா இருக்குன்னு பார்த்தோம். அதான் வியாபி என்பது ஏகதேசமாதல் என்ற காரியம் முன்னில்லாதவனும் கேவலத்தில் மலத்தினோடும் பிரிவிலன். இவ்வாறு கேவலாவத்தையில் ஆணவமலத்தோடு மாத்திரையே கூடி நிற்பன் என்க. எத்தனை அற்புதமான விளக்கம் ஆக இவ்வாறு கூறினார். இது பொழிப்புரை, சுவாமியுடைய பொழிப்புரை. பார்ப்போம். வரக்கடவனமாகிய அறிதல் முதல் ஏகதேசியாதல் ஈராகிய பத்து காரியங்களுள் அறிதல், விரும்புதல், செயல்படுதல், உடம்போடு கூடியிருத்தல், கலாதியோடு கூடியிருத்தல், ஆன்மதத்துவத்தோடு கூடியிருத்தல், பார்த்தோம் இல்லையா, ஐம்புலங்களை விருப்பம் செய்தல், ஐம்புலங்களை நுகர்தல், தோற்றக்கேடுகளை அடைதல், ஏகதேசியாக கிடத்தல் என்ற இந்த பத்து காரியங்கள்ல, அதான் அறிதல் முதல் ஏகதேசியாதல் ஈராகிய பத்து காரியங்களுள் ஒன்றும் இன்றி ஆணவமனத்தோடு மாத்திரையே கூடி நிற்பது கேவலம் என்பதா என்று அருளினார். இந்த பாடலிலே அமூர்த்தன் என்று குறிப்பிட்டார்கள். அது இரண்டாவது சீர், அதைத்தான் முதல்ல வைத்து பொருள் சொல்ல வேண்டும். அது பதவுரையில் நாம் பார்த்து அறிந்து கொள்ளலாம். அமூர்த்தன் என்பதற்குத்தான் முதலிலே பொருள் சொல்லியிருக்கின்றார். மூர்த்தம் என்றால் உருவம், அமூர்த்தம் என்பது உருவமற்ற நிலை, அதான் தூள உடம்பு அற்ற நிலை. அப்ப ஆன்மாவை அமூர்த்தன் என்று சொன்னால் எப்போது அமூர்த்தன் என்றால் பிறவி எடுப்பதற்கு முன், சகலாவத்தைக்கே வருவதற்கு முன் ஆன்மா தூள உடம்போடு கூடாமல் இருந்தது. அப்பொழுது அந்த ஆன்மா அமூர்த்தன் என்று சொல்லத்தக்க நிலையிலே இருந்தது. ஆகவே ஆன்மாவுக்கு தூள உடல் இல்லை என்றால் அது முன் இன்மை, சகலாவத்தைக்கு முன்னால் தூள உடல் ஆன்மாவுக்கு இல்லை. ஆகவே அது போலவே மற்ற இன்மைகளும் முன்னின்மைகளாகும். முன்னின்மையை வடமொழியாளர் பிராக்கு அபாவம் என்பார்கள். அபாவம் என்பது இன்மை என்று பொருள். பிராக் அபாவம் என்பது முன்னின்மை. இவற்றையெல்லாம் விளக்கமாக பார்த்தோம். நித்தம் என்றது தோற்றக்கேடுகளின் பிராக் அபாவத்தை. ஆன்மா நித்தனாக இருக்கின்றான் என்றால் சகலாவத்தைக்கு வந்த பிறகு பிறந்து இறந்து அந்த பிறப்பிறப்புகளிலே உழன்று வருவான். சகலாவத்தைக்கு வருவதற்கு முன்னால் பிறப்பிறப்பின்றி நித்தனாக இருக்கின்றான். எனவே நித்தம் என்றது தோற்றக்கேடுகளின் முன்னின்மையே ஆகும், பிராக்கபாவத்தை ஆகும். வியாபகம் என்றது ஏகதேசத்தின் பிராக்கபாவத்தை. ஆன்மாவானது உடம்பிற்குள் கட்டுப்பட்டு எடுத்த உடலின் தரத்திற்கு ஏற்பவே அறிவு விளக்கம் பெற்று வரம்புக்குட்பட்ட அறிவோடு விளங்குவான். ஆகவே முன்னால் வியாபகமாக இருந்தான் என்று சொன்னால் அது ஏகதேசத்தின் முன்னின்மையே ஆகும். பிறவி எடுப்பதற்கு முன்னால் அந்த ஏகதேசத்தன்மை இல்லை. ஆகவே வியாபகம் என்றார்கள். வியாபகம் என்றது ஏகதேசத்தின் பிராக்கபாவத்தை. மிக ஆழ்ந்த விளக்கங்கள் இவையெல்லாம். ஏனென்றால் இவை நிலையான இயல்புகள் என்று கருதிவிடக்கூடாது. ஆன்மா நித்தன், ஆன்மா வியாபக பொருள், ஆன்மா உருவமற்ற பொருள், அவன் கலாதியோடு சேராதவன், ஆன்மதத்துவங்களோடு சேராதவன் என்று சொன்னால் எப்பவுமே இப்படி இருப்பான் என்று நினைத்துக் கொள்ளக்கூடாது அல்லவா. பிறவிக்கு வருவதற்கு முன்னால் இப்படி இருந்தான், தத்துவங்களோடு சேராமல், தூள உடலோடு சேராமல், போக்குவரவு புரியாமல், நித்தனாக அறிவிச்ச செயல் விளக்கமின்றி கிடந்தான். இது அவனுக்கு எப்பவும் உள்ள இலக்கணம் அல்ல. இந்த தோற்றக்கேடுகள் இன்மை, தத்துவ சேர்க்கை இன்மை, தூள உடல் இன்மை, இதெல்லாம் பிறவிக்கு வருவதற்கு முன்னால் உள்ள இன்மைகள், முன் இன்மைகள், அவையே பிராக்கபாவங்கள். அப்ப ஏன இன்மைகளும் ஐம்புலங்களில் விருப்பம் இல்லாதவன், ஐம்புலங்களை நுகராதவன், இதே ஐம்புலங்களில் விருப்பம் இல்லாதவன், ஐம்புலங்களில் நுகர்ச்சி இல்லாதவன், இந்த விருப்பம் நுகர்ச்சி, விருப்பமின்மை நுகர்ச்சியின்மை, இந்த இன்மைகளும் பிறவிக்கு முன்னால் உள்ள இன்மைகள் தான். பிறவி எடுத்த பிறகு ஐம்புலங்களை பற்று செய்கின்றான், ஐம்புலங்களை நுகரவும் செய்கின்றான். ஆகவே ஏனைய இந்த மாதிரியான ஏனைய இன்மைகளும் சகலாவத்துக்கு வருவதற்கு முன்னால் உள்ள முன் இன்மைகளே ஆகும், பிராக்கபாவங்களே ஆகும். ஆகையினாலே இந்த இலக்கணங்கள் எதுவுமே மற்ற அவத்தைகளில் செல்லாது. சகலாவத்தைக்கு வந்துட்டா அங்க வந்து அறிவு விளக்கம் இல்லைன்னு சொல்ல முடியாது. எடுத்த உடலின் தரத்திற்கேற்ப சிற்றறிவு விளக்கம் இருக்கும், அதற்கேற்ற செயல்களிலே ஆன்மா ஈடுபடும். அப்போ கேவலாவத்தில தான் அறிவின் அறிவு விளக்கமின்மை, இச்சை விளக்கமின்மை, செயல் விளக்கமின்மை, தத்துவ சேர்க்கையின்மை, உடல் சேர்க்கையின்மை, எல்லாம் கேவலாவத்தில தான். எல்லா இன்மைகளுமே சகலாவத்தைக்கு பொருந்தாது, கேவலாவத்தைக்கு தான் பொருந்தும். அப்ப ஏதாவது ஒன்ன சொன்னா கூட போதும், எல்லாத்தையும் ஏன் சொன்னார்கள், எல்லா இன்மைகளையும் ஏன் சொன்னார்கள் என்றால் அப்பந்தான் கேவலாவத்தை தெளிவாக விளங்கும். அதுக்காக தான் சொன்னார்கள், அதான் சொன்னார்கள் உரையாசிரியர் குறிப்பிடுகின்றார்கள். இவ்விலக்கணங்கள் ஏனைய அவத்தைகளில் செல்லாமையின் இவற்றுள் ஒன்றே கூற அமையும். ஆயினும் கேவலம் தன்னுண்மை என்றது விளங்குதற் பொருட்டு, போன பாடல தொகுத்து சொன்னார்களே கேவலம் தன்னுண்மை என்று, அதன் கருத்து நன்றாக விளங்குவதற்காக கேவலம் தன்னுண்மை என்று போன பாடல தொகுத்து சொன்னதன் கருத்து நன்றாக விளங்கும் பொருட்டு எல்லா இன்மைகளையும் விரித்து சொன்னார்கள். கேவலம் தன்னுண்மை என்றது விளங்குதற் பொருட்டு இவை அனைத்தும் வகுத்து கூறினார். பிரிவிலன் மலத்தினோடும் என்றதும் அதன் பொருட்டு. ஆன்மா மட்டும் இருக்கும் அதான் கேவலாவத்தை அப்படின்னு சொன்னார். அப்ப மலச்சார்பு உண்டா கிடையாதான் ஐயம் வரும். அதை இங்க பிரிவிலன் மலத்தினோடும் என்று இந்த பாடலை விளக்கி இருக்கின்றார்கள். அதான் பிரிவிலன் மலத்தினோடும் என்றதும் அதன் பொருட்டு. எதன் பொருட்டு? போன பாடல்ல தன்னுண்மை கேவலம் என்பதை நன்கு விளங்கிக் கொள்ளும் பொருட்டு தான். தன்னுண்மை கேவலம் என்பதை நன்கு விளங்கிக் கொள்ளும் பொருட்டு தான் ஆன்மாவிடம் கேவலாவத்தையில் இருக்கின்ற எல்லா இன்மைகளையும் ஒன்று விடாமல் குறிப்பிட்டார். தத்துவ சேர்க்கை இன்மை, தூள உடல் சேர்க்கை இன்மை, தோற்றக்கேடுகள் இன்மை, அறிவு இச்சை செயல் விளக்கங்கள் இன்மை என்று முதலிய எல்லா இன்மைகளையும் குறிப்பிட்டது கேவலம் தன்னுண்மை என்று போன பாடலில் தொகுத்து கூறியதன் கருத்து விளங்குதல் பொருட்டு தான். நாம் அதை நல்லா விளங்கிக் கிடணும் தான். அதே மாதிரி பிரிவிலன் மலத்தினோடுன்னு சொன்னதும் கேவலம் தன்னுண்மை என்பதை விளங்கிக் கொள்ளத்தான். இன்று குறி என்றது முதல்நிலை தொழிற்பெயரா இச்சையை உணர்த்தி நின்றது என்பது செயலினை சார வைத்தலான் அறிக. இதற்கு விளக்கம் பார்த்தோம். குறி என்பது குறித்தல் என்பது, அதுல தல்விகுதி நீங்கி குறி என்று நின்றது. குறி என்ற முதல்நிலை மட்டும் நின்றது. ஆகவே அது முதல்நிலை தொழிற்பெயர். ஆகவே அது முதல்நிலை தொழிற்பெயர். அது இச்சையை எங்கே குறிக்கின்றது? ஏன்னா செயலை சார வைத்து அருளியுள்ளார். செயல்கள் இல்லான் குறியிலன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இப்ப செயல்கள் இல்லாதவன் இச்சை இல்லாதவன் என்று அதற்கு பொருள். குறியிலன் என்பது இச்சை இல்லாதவன். அறிவு இச்சை செயல் மூன்றையும் தொடர்ச்சியா வச்சு சொல்லணும். அதனால பாடல்ல முதல்ல இருக்கிற அறிவிலனை இங்க செயல்கள் இல்லான் குறியில்லான் குறியிலன் என்பதனோடு சேர்த்துக் கொள்ள வேண்டும். ஆகவே அறிவிலன் செயல்கள் இல்லான் குறியிலன் என்று அந்த மாதிரி அமைத்துக் கொள்ள வேண்டும். அதான் அறிவிலன் என்றதனையும் ஈண்டு தந்துரைக்க என்று குறிப்பிடுகின்றார்கள். அராகாதி குணம் என்றது புத்தி குணம் எட்டினையும் பார்த்தோம். தர்மம் ஞானம் வைராக்கியம் ஐஸ்வர்யம், அப்புறம் நான்குக்கும் எதிர்மறையாக உள்ள அதர்மம் அஞ்ஞானம் அவைராக்கியம் அனைஸ்வர்யம், இந்த எட்டும் புத்தி குணங்கள். அராகாதி குணங்கள் அப்படின்னு சொன்னதுனால புத்தி குணங்கள் மட்டுமல்ல ஆதீனதுனால முதலியா என்று பொருள்பட்டு அந்த எப்படிப்பட்ட குணங்களுடைய புத்தி தத்துவமும் அந்த புத்தி தத்துவத்தோடு அதை தொடர்ந்து வரக்கூடிய ஏனைய ஆன்ம தத்துவங்களும் சேர்த்து கொள்ளப்படும். அதனாலதான் அராகாதி குணங்கள் என்ற உபலக்கணத்தால் ஏனைய போக்கிய காண்ட கருவிகளும் கொள்ளப்படும். போக்கிய காண்டம்னா ஆன்ம தத்துவம், மற்ற ஆன்ம தத்துவ கருவிகளையும் உடன் கூட்டி எண்ணிக்கொள்ள வேண்டும். இதனானே தன்னுண்மை கேவலமாதல் காட்டப்பட்டது. போன பாடல்ல கேவலம் தன்னுண்மை என்ற தொகுத்துக்குரிய கருத்து இந்த பாடலின் மூலம் நன்கு விளக்கி காட்டப்பட்டது என்று கூறி முடித்தார்கள். இதனானே தன்னுண்மை கேவலமாதல் காட்டப்பட்டது. அடுத்த பாடல் சகலாவத்தையே விளக்கி கூறும் பாடல். அது போன பாடல தொகுத்து சொன்னாரே அதை விளக்கி சொல்லியிருக்கின்றார் என்று இது மாதிரியே இறுதியில எடுத்து காட்டுவார்கள். இனி அடுத்த பாடலை பார்க்கலாம்.